இப்ப இந்த ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரத்துல இந்த 12வது வசனத்துக்கு வந்திருக்கிற பொழுது நான் கடந்த முறை சொன்னது போல இந்த மூன்று வசனங்களும் கூட அந்த நிருபத்தின் கடைசி பகுதியாக இருக்கிறது. அதாவது அந்த நிருபத்தை எழுதி முடித்தவர் பேதுரு, சொல்ல வேண்டிய எல்லா முக்கிய காரியங்களையும் எழுதி முடித்து கையெழுத்து போட்டு சரி இன்னொன்னு சேர்க்க வேண்டி இருக்கிறது என்று நினைத்து கடைசியாக பிஎஸ் போட்டு ஒரு பின் குறிப்பாக இதை எழுதியிருக்கிறார். அதான் இந்த மூன்று வசனங்களும். இப்படியாக ஒரு நிருபத்தை யாருக்காவது ஒரு லெட்டர் எழுதுகிற பொழுது அந்த லெட்டரை முடிச்சிட்டு கடைசியில பிஎஸ் போட்டு நம்ம எழுதுகிறது வழக்கம். அது நம்ம எல்லாருமே கூட அதாவது கையால லெட்டர் எழுதின காலத்துல செஞ்சிருப்போம். இப்போ சில நேரம் இமெயில் எழுதுகிற பொழுது அதுல அப்படி போடுற வழக்கமும் இருக்கலாம். ஆனா அப்படி இது வந்து அந்த நிருபத்தை எழுதியவர் ஒரு பெண் குறிப்பாக இதை எழுதிய பொழுதும் இந்த நிருபத்தையோ இந்த பெண் குறிப்பையோ நம்ம சாதாரணமானதா நினைச்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னா இந்த நிருபத்தையே எழுதி நமக்கு கொடுத்தவர் கிறிஸ்துவ தேவனின் மூன்றாம் ஆவத்தத்துவமாகிய பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நிருபத்தின் மூல ஆசிரியர். அவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவை வைத்து இந்த எழுத வைத்து எங்களுக்கு கையில் கிடைக்கும்படியாக செய்திருக்கிறார். ஆகவே இங்க ஒரு பொன் பின் குறிப்பாக இது எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக இந்த வசனங்களை நம்ம சாதாரணமானதா நினைச்சிடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்களை இந்த மூன்று வசனங்களும் நிச்சயமாகவே சொல்லுகிறது. அதனாலதான் ஆவியானவர் இதை இந்த நிருபத்தோடு நமக்கு தந்திருக்கிறார். கடந்த ரெண்டு வாரங்களாக வார நாட்கள்ல நம்ம படிக்கின்ற அந்த சிக்கலான வேத பகுதிகளை நம்ம படித்துக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு நான் ரொம்ப காலத்திற்கு முன்பாக எனக்கு போதித்த என்னுடைய பழைய ஏற்பாட்டு பேராசிரியருடைய எழுதிய சில விஷயங்களை வாசிக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அப்படி அவ்வளவு காலத்துக்கு பிறகு அவற்றை நான் வாசிக்கிற பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல அதோடு கலந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த பேராசிரியர் வேதத்தை குறித்த அதாவது வேதம் எந்த விதமான தவறுகளும் இல்லாதது என்று சொல்லுகிற அந்த போதனையை குறித்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க த டாக்டர் ஆஃப் இன்னரன்சின்னு சொல்லுவாங்க. அதை குறித்து அவர் ஒரு உடம்பு புடிய அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிறத அந்த எழுத்துக்கள்ல நான் கவனித்தேன். அதாவது வேதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எபிரேய மொழியில் ஆண்டவர் கொடுத்த அந்த மூலமொழியில் கொடுத்த பழைய ஏற்பாட்டிலும் கிரேக்க மொழியிலே அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற புதிய ஏற்பாட்டிலும் அங்கு காணப்படுகின்ற அத்தனை வார்த்தைகளும் வசனங்களும் எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் பரிசுத்தாவிலே நமக்கு கொடுக்கப்பட்டது என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையை அவர் கொண்டிருந்தார். இப்ப தமிழ் மொழிபெயர்ப்பு மற்ற மொழிபெயர்ப்புகள்ல அந்த அளவுக்கு அது தவறுகளே இல்லாமல் இருக்காது. அதை இப்பவே சொல்லிவிடுகிறேன். ஏன்னா அது மொழிபெயர்ப்பு. எதுல தவறுகள் இல்ல, எந்த மூல மொழியில அந்தவரால கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஏடுகள் இருக்கின்றனோ அதுல எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் ஆண்டவர்த்தனுடைய பராமரிப்பின் மூலமாக பாதுகாத்து தந்திருக்கிறார். அதை வைத்து தான் மனிதர்கள் வேதத்தை மொழிபெயர்க்கிறார்கள். மொழிபெயர்ப்புல நிச்சயமாகவே தவறுகள் இல்லாமல் இருக்கார் இருந்துவிடும். இன்னைக்கு பார்க்கிற வசனத்திலையும் கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அது மனித பலவீனத்தினால் அது ஏற்படலாம். மொழிபெயர்ப்புகளை நல்லபடியா செய்யணுங்கிறதுக்காக ரொம்பவும் ஆற்றல் உள்ளவர்களை வைத்து தான் ஆங்கிலத்தில எல்லாம் செய்யறது வழக்கம். ஆனா அந்த விதத்துல மற்ற நாடுகளில் இருக்கின்ற மொழிகளில் இருக்கின்ற மொழிபெயர்ப்புகள் செய்யப்படுவதில்லைங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இருந்த பொழுது மூல மொழிகள்ல தேவன் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள் எந்த விதமான ஒரு பிள்ளையும் தவறும் இல்லை என்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இன்னைக்கு எத்தனை இறையியல் அறிஞர்களுக்கு அல்லாது இறையியல் கல்லூரிகள்ல போதிக்கின்ற விரிவுரையாளர்களுக்கு அதை வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுகின்ற பிரசங்கிகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. நிச்சயமா அந்த நம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்கிறதுங்கிறது தான் நான் நினைக்கிறது. ஆகவே இப்பொழுது நாம் வேதத்தை படிக்க வந்திருக்கிற பொழுது இங்க நம்ம வந்து இது இந்த காலத்துக்கு பொருந்தும், இது இந்த காலத்துக்கு பொருத்தமாக இருக்காதுங்கிற அந்த விதமான சிந்தனைகள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன், இந்த முழு வேதத்தையும் தந்திருக்கிற தேவன் இது எக்காலத்துக்கும் பொருத்தமானதாக பார்த்துதான் அதை தந்திருக்கிறார். ஆக ஒரு மனுஷத்தனத்தோட உலக சிந்தனையோடு ஒரு மாம்ச பலவீனத்தோடு நம்ம வேதத்தை எப்பவுமே அணுகக்கூடாது. ஆகவே இங்க இந்த 5வது அதிகாரத்துல ஒரு பின் குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகுதி பரிசுத்தாவியால நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி. அவர் இந்த எடிஷனலாக இங்க கொடுத்திருக்கின்ற இந்த குறிப்புகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது என்றுதான் ஆண்டவர் இதை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இப்ப மறுபடியுமாக இந்த ஓய்வு நாளிலே இந்த வசனத்தை நம்ம அணுகுகிற பொழுது 12வது வசனத்துல நம்ம போன ஓய்வு நாள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அங்கு யாரை பார்த்திருக்கிறோம்? இந்த 12 சொல்லுகிறபடி செல்வானு என்ற ஒரு மனிதனை நாம சந்தித்திருக்கிறோம். இந்த செல்வானு என்பவனை பற்றி நம்ம கடந்த வாரத்தில் அதிகமாக பார்த்தோம். அவனை புதிய ஏற்பாட்டின் ஏனைய பகுதிகளில் அவன் சீலா என்று அவனுக்கு, அல்லது சைலஸ் என்று அவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே மனிதன் ரெண்டு பெயர்கள் வைத்திருந்தார். ஆகவே இப்ப இவனுடைய வாழ்க்கையை பற்றியும் அவனுடைய அருமையான அவனுடைய குணாதிசயங்களை பற்றியும், ஏனென்றால் பேதுரு இங்கே சொல்லுகிறார் அவனை ஒரு உண்மை உள்ள சகோதரன் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய ஊழியத்தையும் ஒரு படம் பிடித்து பார்க்கிற மாதிரி நமக்கு அதை காட்டி இருக்கிறார். அதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப அதே வசனத்துல அதை விட மேலதிகமாக இதை எழுதியவர் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயத்த இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். இங்க வந்து உங்களுடைய தமிழ் வேதத்துல அது எப்படி இருக்குன்னு முதல்ல நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய செல்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். அப்ப இத ஆங்கிலத்தில் இருக்கின்ற நல்ல வேத மொழிபெயர்ப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்த பொழுது இந்த அதுல ஓடர் ஒழுங்கு அது மட்டுமில்லாம இந்த வார்த்தைகளும் சரியான விதத்துல தான் இருக்கிறதா எனக்கு படல. ஆகவே நான் என்னுடைய சொந்த மொழிபெயர்ப்ப உங்களுக்கு தருகிறேன். இதுதான் என்னுடைய சொந்த மொழிபெயர்ப்பு. தேவனுடைய கிருபை மெய்யான கிருபைதான் என்று உங்களுக்கு ஆணித்தரமாக விளக்கியும், புத்தி சொல்லும் என்பதை நான் மாத்தி இருக்கிறேன், ஆணித்தரமாக விளக்கியும் சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய செல்வானுவின் கையில் கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். அதில் நிலைத்து நில்லுங்கள். அப்ப செல்வானுவின் கையில் கொடுத்து அனுப்பி இருக்கிறேனுக்கு பிறகு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு, அதுக்கு பிறகு ஒரு முற்றுப்புள்ளிய போட்டு, அதுக்கு பிறகு அதில் நிலைத்து நில்லுங்கள்னு அந்த சென்டென்ஸ் வச்சிருக்கிறேன். இப்ப அந்த அதில் நிலைத்து நில்லுங்கள் என்பது நம்ம உங்க வேத புத்தகத்துல நீங்கள் நிலை கொண்டு நிற்கின்றன்னு போட்டிருக்கிறது. ஆனா அதை நான் ஒரு தனியா ஒரு முடிவுல ஒரு சென்டென்ஸா போட்டிருக்கிறதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஆகவே இங்க பேதுரு என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய கிருபை மெய்யான கிருபை தான் என்று உங்களுக்கு நான் ஆணித்தரமாக விளக்கியும் சாட்சியிடும்படியும் நான் உங்களுக்கு சுருக்கமாக எழுதி எனக்கு தோன்றுகிறபடி நான் கருதுகின்றபடி உண்மையுள்ள சகோதரனாகிய செல்வானுவின் கையில் கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். அதில் நிலைத்து நில்லுங்கள். இப்ப இதுல மூன்று காரியத்தை நம்ம இந்த கால வேளையில பார்க்கணும். முதலாவது பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதி இருக்கின்ற முறை அதை இதிலேயே சொல்லுகிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதி இருக்கின்ற முறை அல்லது எழுதி இருக்கின்ற விதம் அதை குறித்து மூன்று காரியங்களை இதுல நம்ம பார்க்கலாம். முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார், நான் சுருக்கமாக எழுதியிருக்கிறேன், பிரச்சனையே இல்லாம அந்த வசனத்திலேயே அங்க இருக்குது, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி என்ற அந்த வார்த்தைகளை பாருங்க. இப்ப எவ்வளவு பேதுரு எழுதி இந்த முதல் வாசகர்களுக்கு முதல் நூற்றாண்டுல கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார் சுருக்கமாகனு சொல்லுகிறார். அப்ப அத எழுத்து பூர்வம் அந்த வார்த்தைகளை கிரேக்க மொழிபெயர்ப்பின்படி பார்த்தா டூ ஃபியூ என்று ஆங்கிலத்தில் வரும், அதாவது கொஞ்சமாய் அப்படின்னு ஆங்கிலத்தில் வரும். அது கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கிற பொழுது அப்படி வருகிறது. ஆனா அந்த கிரேக்க மொழியில இருந்த அந்த வசனத்தை நம்முடைய மொழிகளில கொண்டு வர்றதுக்காக அதை எழுதியவர்கள் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதினு மாத்தி இருக்கிறாங்க. ஆங்கில வேதத்துல எல்லாம் பொதுவா நல்ல வேதத்துல மொழிபெயர்ப்புகளை பார்க்கிற பொழுது ஐ ஹவ் ரிட்டன் டு யூ பிரீஃப்லின்னு அடிக்கடி வரும். ஐ ஹவ் ரிட்டன் டு யூ பிரீஃப்லி, நான் உங்களுக்கு சுருக்கமாக எழுதி இருக்கிறேன். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நான் கொஞ்ச வார்த்தைகளை உங்களுக்கு எழுதி இருக்கிறேன் என்று வருகிறது. ஆனா இந்த தமிழ்ல அது சரியாகவே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி என்று இங்க பார்க்கிறோம். இந்த மாதிரியான இந்த வார்த்தை பிரயோகம் இந்த இடத்துல மட்டும் வரல, இது புதிய ஏற்பாட்டுல பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு அப்போஸ்தல நடவடிக்கை 24வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிற பொழுது அங்கே அந்த பேசுகிறவர் சொல்லுகிறார், உண்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு, உண்மை அநேக வார்த்தைகளினாலே உமக்கு அனாவசியத்துக்கு போர் அடிக்காத படிக்கு நாங்கள் சுருக்கமாக சொல்லுவதை நீ பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திருக்கிறேன். உண்மையில நீங்க பார்த்த அதை சொன்னவர் அதுக்கு பிறகு சுருக்கமாவே சொல்ல ஒரு பெரிய பேச்சையே கொடுத்துட்டார். அப்படி இருந்த பொழுதும் அவர் என்ன எழுதுகிறார், நான் சுருக்கமாய் சொல்வதே. இப்ப பேதுரு சுருக்கமாவே சொல்லலையே, 5 அதிகாரத்துல அவ்வளவையும் எழுதிட்டு அதை சுருக்கமாக சொல்லுகிறேன்னு பேதுரு எழுதியிருப்பதை பார்க்கிறோம். இதையே எபிரேயருக்கு எழுதியவர் 13வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிற பொழுது சொல்லுகிறார், சகோதரரே நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின. 13 அதிகாரம் சுருக்கமானதா? ஆனா அதான் சொல்றாரு, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்க எனக்கு தப்பா நினைச்சிட கூடாது, ஏன்னா எழுதினவங்களுக்கு எவ்வளவு எழுதணும்னு மறந்து போச்சா? இப்படி போயிட்டு சுருக்கமாக எழுதியிருக்கிறேன்னு சொல்றாங்களேன்னு நம்ம நினைச்சிட கூடாது. ஏன் அப்ப இதை எழுதியவர்கள் சுருக்கமாய்னு சொன்னதுக்கு காரணம், பேதுரு 5 அதிகாரங்கள்ல சொல்ல வேண்டிய அந்த சத்தியங்களை எல்லாம் எழுதி முடித்து விட்டு நான் சுருக்கமாய் சொன்னேன் என்று எழுதியதற்கு என்ன காரணம், அதுக்கு காரணம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இந்த எழுதப்பட்ட அந்த எழுதி இருக்கிற விஷயம் தான் அதுக்கு காரணம். எவ்வளவு ஒரு மகத்தான காரியத்தை ஆண்டவருடைய கிருபையை பற்றிய அருமையான காரியங்களை எல்லாம் அவ்வளவு ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டதை எல்லாம் அவராக தானே அதை பார்த்து ருசித்து அனுபவித்து தன்னுடைய வார்த்தைகளினாலே பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு அதையெல்லாம் எழுதிய பேதுரு தன் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து 5 அதிகாரங்களுக்குள் கொண்டு முடித்து விட்டார். அத ரொம்பவும் தாழ்மையோடு அந்த தெய்வீக வெளிப்படுத்தலை அவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆனா பேதுருவை பொறுத்த அளவில் அவர் சொல்லி இருக்கின்ற அந்த போதனைகளை எல்லாம் விரிவாக எழுதணும்னு சொன்னா இந்த 5 அதிகாரம் பத்தாது. அந்த அளவுக்கு மகத்தானவை, ஒரு கடல் விரிந்து காணப்படுவது போன்ற மகா அற்புதமான அந்த கிருபையின் போதனைகளை எல்லாம் நாம் ஆண்டவரின் வழி நடத்தலனால் எப்படியோ முயற்சி செய்து இந்த அளவுக்கு நமக்கு தந்திருக்கிறேன் என்ற அந்த எண்ணத்துல தான் அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கி ஏன்னு சொன்னா, இது நீங்க பார்க்கறதுக்கு வாசிக்கிறதுக்கு இது சுருக்கமாக இருந்த பொழுதும் இது எத்தனையோ நூல்களை எழுதிவிட வேண்டிய அளவுக்கு இதையெல்லாம் பெரிய ஆவிக்குரிய உண்மைகள் என்பதற்காக தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு கூட வேதத்தை வாசிக்கின்ற அது திளைத்து நிற்கின்ற ஒரு கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து வேதத்தை அப்படி இந்த காலத்துல வீட்டுல இருக்கிற நேரத்துல கூட அதிக அதிகமா வாசித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவோ ரத்தினங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நிலப்பரப்பு மாதிரி விரைந்து பறந்து வியாபித்து இருக்கிறத நம்மால பார்க்க முடியும். ஆனா அவ்வளவையும் நம்ம கொண்டு எழுத்துல சுருக்கமா கொடுத்துருதுங்கிறது நமக்கு முடியாத காரியம். ஏன்னா வேதம் அப்படி நம்ம தோண்ட 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 தங்கமா இன்னும் சத்திய தங்கமெல்லாம் கூட கூட ஊறி வருகின்ற ஒரு கடல் மாதிரி வேதம் இங்க இருக்கின்றது. ஆகவே நம்ம யாருமே கூட தனிப்பட்ட விதத்துல அந்த அவ்வளவு தூரம் பொக்கிஷங்கள் காணப்படுகின்ற அந்த வேதமாகிய கடலில் வாழ்நாள் பூரா குடித்து நம்ம முயற்சி செய்து அதை படித்தாலும் கூட ஒரு வாழ்நாள் போதாத அளவுக்கு அதுல அந்த அளவுக்கு சத்திய பொக்கிஷங்கள் அந்த வேதத்துல காணப்படுகின்றது. ஆகவே பேதர் சொல்லுகிறார், நான் இந்த அருமையான மகா கிருபையை பற்றிய இந்த பெரிதான சத்தியத்தை உங்களுக்கு சுருக்கமாக அதாவது 5 அதிகாரங்களில் எழுதி கொடுத்திருக்கிறேன். நீ அடுத்தது அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறது அதாவது எந்த விதத்துல பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்பது ஆணித்தரமான போதனைகளினாலே அவருடைய நிருபம் நிறைந்திருக்கிறது. அப்ப இங்க அந்த வசனத்தை மறுபடியும் 12வது வசனத்தை பார்த்தால் 2 காரியங்களை போயிரு சொல்லுகிறார். முதலாவது ஆரம்பத்துல உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும், ஒரு வார்த்தை உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும், அடுத்த வார்த்தை உங்களுக்கு சாட்சியிடும் படிக்கும். இப்ப 2 வார்த்தைகளை பார்க்கிறோம். இப்ப நான் எழுதிய பொழுது இந்த 2 விதமாக பயன்பாட்டுக்காக எழுதியிருக்கிறேன். எதற்காக? உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும், உங்களுக்கு சாட்சியிடும் படிக்கும் இதை எழுதியிருக்கிறேன். இப்ப முதலாவதை எடுத்துக்குவோம், அதுதான் இங்க அவசியம். ஆனா அதை நான் மாத்தி இருக்கிறேன், ஆணித்தரமான போதனைகள்னு மாத்தி இருக்கிறேன். அதை ஏன் அப்படி மாத்தினேங்கிறதுக்கு நான் விளக்கத்தை கொடுக்க போகிறேன். ஆங்கிலத்துல இந்த வார்த்தை புத்தி சொல்லும் படிக்கும் என்று இருப்பது எக்ஸோட்டேஷன் என்ற அந்த ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப புத்தி சொல்லுவது என்பத ஆங்கிலத்துல திருப்பி போட்டா அட்வைஸ் பண்றதுன்னு சொல்லலாம், ஆனா அது சரியானது அல்ல. தமிழ்ல கூட ஒருத்தருக்கு புத்தி சொல்றதுன்னு சொன்ன அதை எப்படி பார்ப்போம்? அவர் ஆலோசனை சொல்றாரு, அட்வைஸ் சொல்றாரு. இப்ப இந்த எக்ஸோட்டேஷன் என்று சொல்லுகின்ற இந்த ஆங்கில வார்த்தையில அதுவும் அடங்கி இருக்காம இல்ல. ஆனா அது மட்டுமாகவே அதை பார்ப்பது தவறு, அதுக்கெல்லாம் மேலான ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்ற வார்த்தை. அதுக்காகத்தான் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்து ஆணித்தரமான போதனைகளினால் என்று அதை நம்ம மாற்றி இருக்கிறேன். ஆக இவருடைய இந்த நிருபம் ஆணித்தரமான போதனைகளினால் நிரம்பி காணப்படுகிறது. இப்ப இந்த ஆங்கிலத்துல நான் சொன்ன அந்த எக்ஸோட்டேஷன் ஓ எக்ஸோட்டிங் என்ற வார்த்தை அது தொடர்ந்து நடக்கின்ற நிகழ்ந்து வருகின்ற ஒரு கிரேக்க ஒரு இலக்கண அடிப்படையில அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்துல நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் ஒரு மொழிபெயர்ப்பு வந்தது, அது அவ்வளவு தூரம் நல்ல மொழிபெயர்ப்பு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுல வந்து அதை என்கரேஜிங் போட்டிருக்கிறாங்க, அதாவது உங்களுக்கு உற்சாகப்படுத்துவது உற்சாகமூட்டுவது என்ற விதத்துல. ஆனா அந்த மொழிபெயர்ப்பு அந்த எக்ஸோட்டேஷன் ஓ எக்ஸோட்டிங் என்ற வார்த்தையினுடைய வலிமையை குறைத்து விடுகிறதா தான் எனக்கு படுகிறது. இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை ஒரு கம்பவுண்ட் வேர்ட், அதாவது 2 வார்த்தைகள் சேர்த்து பரா கலையோ என்ற 2 வார்த்தை பராக்ரீட் என்று சொல்லி நம்ம வேதத்துல பரிசுத்தாவியானவரை பற்றி யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். ஆங்கிலத்துல ஒரு அட்வொகேட்டின் ஒரு அர்த்தம், நம்மோடு கூட வந்து நம்ம ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிறவர்னு பரிசுத்தாவியானவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையின் எழுத்துப்பூர்வமாக எடுத்து பார்த்தால், ஒருவரை தன்னிடத்தில் வரும்படியாக அருகிலே அழைப்பது என்ற ஒரு அர்த்தம் அதுல பொதிந்து காணப்படுகின்றது. இதையெல்லாம் விளக்கமாக இன்னும் சொல்ல போனா, இது என்ன விதமான ஒரு அர்த்தத்தை இந்த வார்த்தை கொண்டிருக்கிறது என்று சொன்னா, நான் சொல்ல போகின்ற காரியம் அவ்வளவு முக்கியமான காரியம், அந்த முக்கியமான அந்த சத்தியங்களை அதை தெளிவாக விளக்கி போதித்து உங்களுடைய இருதயத்தை அதன்படி வரும்படியாக ஆயத்தரமான போதனைகளை கொடுத்து அது எவ்வளவு தூரம் முக்கியம் என்பதை உங்களை உணர வைக்கும் விதத்தில் அதை கொடுத்து அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்ற அளவுக்கு உங்களை உந்தி தள்ளுகின்ற ஒரு அர்த்தத்தை அந்த ஒரு சின்ன வார்த்தை கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? ஆனா அதை ஒரு வார்த்தையில கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆகவே அவர் புத்தி சொல்லுகிறார் என்று சொன்னா சும்மா சாதாரணமா ஒரு அட்வைஸ் கொடுக்கல. இந்த அளவுக்கு அந்த வேத சத்தியங்களை அதையெல்லாம் தெளிவாக ஆராய்ந்து பார்த்து எந்த விதத்தில் அதையெல்லாம் நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்து அதையெல்லாம் பல அருமையான ஒரு வாதம் செய்வது போல் அதை கொண்டு வந்து நம் முன்வைத்து இதை செய்ய வேண்டியது எத்தனை அவசியம் என்று சொல்லி நம்ம வலியுறுத்தி நமக்கு முன் காட்டி அதை செய்ய வேண்டும் என்ற இதைத்தான் அவர் செய்கிறார். இப்ப இதே வார்த்தை பல இடங்கள்ல புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதையும் பார்க்கிறது நல்லது. இந்த எக்ஸோட் அல்லது எக்ஸோட்டேஷன் அப்போஸ்தல நடவடிக்கை 13:15 பார்க்கிறோம். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினார். பாத்தீங்களா? அதே வார்த்தை, ஆனா இங்கேயும் புத்தி சொல்ல. இது புத்தி சொல்லங்கிறது இங்க வல்லமை இல்லாத ஒரு வார்த்தையா இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா அதே வார்த்தை எக்ஸோட்டேஷன். ஏதாவது உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறதா? எப்படிப்பட்ட வார்த்தை? ஏதாவது சத்தியத்தை தெளிவா ஆணித்தரமாக பல வாதங்கள்ல ஒரு லாயரை போல சொல்லி அது ஏன் அவங்க செய்யணுங்கிற அளவுக்கு சொல்லுகின்ற ஒரு போதனை இருக்கிறதான்னு தான் அந்த 13:15 அப்போஸ்தல நடவடிக்கையில பார்க்கிறோம். இப்ப ரோமர் 12 இதை பத்தி பவுல் எழுதுகிறார். He who exhorts, அதாவது புத்தி சொல்லுகிறவன். இப்ப இங்க வந்து இது புத்தி சொல்லுகிறவன், புத்தி சொல்லுகிறதில் தரித்திருக்க கடவுன்னா அந்த உண்மையிலேயே அங்க சொல்லப்பட்டது அது சொல்லல. இப்ப நான் எதை விளக்கணும்னோ அதை செய்கிறவன், வேதத்தை வேத சத்தியங்களை அருமையாக ஆராய்ந்து பார்த்து நிதானித்து சரியான வார்த்தைகளின்படி அதை விளக்கப்படுத்தி அவள் காது கொடுத்து கேட்டு அதை உண்மை என்று நம்பி அதை தங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வைக்கின்ற அந்த காரியத்தை தான் அங்க சொல்லுகிறார். அதை செய்கிறவன் அதில் நிலைத்திருக்க தரித்திருக்க தொடர கடவன் என்று ரோமர் 12:8 1 Corinthians 14:3 இதையே தான் பவுல் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். இந்த புத்தியும் என்ற வார்த்தை எக்ஸோட்டேஷன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் முதல் நூற்றாண்டுல எதற்காக அதை செய்தான்? அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இதுவரையும் வெளிப்படுத்தப்பட்டிராத தேவனுடைய சுத்தம் மக்களுக்கு வந்தது. அப்ப அந்த வேத வார்த்தைகள் வந்தன. அந்த வேத வார்த்தைகளை வைத்து ஒருவன் என்ன செய்கிறான்? அவன் எக்ஸோர்ட் பண்ணுகிறான். அதை அவர்களுக்கு தெளிவாக விளக்கி போதித்து அது எந்த அளவுக்கு உண்மையானது என்று அவர்கள் நம்பும்படியாக செய்து அதன்படி நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை செய்வதைத்தான் இங்க சாதாரணமா புத்தி சொல்றதுன்னு தமிழ் வேதத்துல போட்டாச்சு. ஆனா இங்கிலீஷ் வேதத்துல அது சரியா தான் இருக்கு. 1 Thessalonians 2:3 பாருங்க, இதே வார்த்தை. என்ன வார்த்தை? எக்ஸோட்டேஷன். ஆனா தமிழ் வேதம் என்ன சொல்லுது? எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. அப்ப அதே வார்த்தை எல்லா இடத்துலயும் புத்தி சொல்றதுன்னு போட்டுட்டு இங்க மட்டும் அதை போதகம்னு மாத்திட்டான். ஆகவே இதுவரை வாசித்த எல்லா பகுதிகளிலும் அந்த எக்ஸோட்டேஷன் வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை புத்தி சொல்லுகிறது என்று இதுவரை மொழிபெயர்த்திருந்த தமிழ் வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் இந்த இடத்தில் மட்டும் அந்த வார்த்தையை போதகம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவர் மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு தொடர்ச்சியான போக்கை இந்த மொழிபெயர்ப்புல கையாளவில்லைங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதுக்காகத்தான் நம்ம ஆராய்ந்து வேதத்தை வாசிக்கணும். ஆகவே இந்த எக்ஸாம்டேஷனை போதகம்னு போட்டது தப்பே இல்லை. எல்லா இடத்திலையும் அதையே பயன்படுத்தி இருந்திருக்கோம். இப்போ கடைசியா 1 தீமோத்தேயு 4:13 சொல்லுகிறார் பவுல், நான் வரும் அளவும் நீ எண்ணத்துல செய்யணும், வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும், அதாவது ஏற்கனவே நான் விளக்கப்படுத்தின அந்த உண்மையை நீ செய்யணும். வாசிக்கிறது ஒண்ணு செய்யணும், அடுத்தது சரியானபடி மக்கள் நம்பும்படியாக ஆத்மீக விஷயங்களை நீ ஆணித்தரமாக வாதத்தோடு விளக்கி சொல்லி அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்ற பயன்பாடுகளோடு கொடுங்கிறது தான் அந்த 2வது வார்த்தை எக்ஸோர்டேஷன். அடுத்தது உபதேசிக்கிறது. உபதேசிக்கிறதும் கூட டாக்டின், அதாவது இறை சத்தியங்களை நீ போதி. இதையெல்லாம் பவுல் சொல்றார் திமோத்தி சபையில செய்யணும். ஆகவே இந்த வார்த்தைகள் எல்லாமே இதெல்லாம் நான் ஏத்தின வசனங்கள் உங்களுக்கு கொடுத்து இதை விளக்கி காட்டுகிறேன். ஏன்னா பேதுரு இங்க பயன்படுத்தி இருக்கின்ற அந்த வார்த்தை தமிழ்ல புத்தி சொல்லுகிறதுன்னு சொல்லுகின்ற அந்த எக்ஸாட்டேஷன் வார்த்தை அதோடு ஒரு அதிகாரத்தை கொண்டு வருகிறது. எந்த ஆண்டவரிடத்திலிருந்து அந்த போதிக்கின்ற அதிகாரத்தை பேதுரு பெற்றுக்கொண்டாரோ அந்த அதிகாரத்தோடு அந்த முதல் நூற்றாண்டிலே ரொம்ப கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த மக்கள் அவர் அடைந்திருந்த அந்த அளப்பரிய அந்த மகா கிருபையின் மூலமான ரட்சிப்பு அதோடு சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எந்த விதத்துல அவர்கள் நம்பி ஆனந்தத்தோடு தங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கைப்பிடித்துக் கொண்டு போகணும் என்கிற அந்த போதனையை விளக்கத்தை அவர் உறுதியாக கூட அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த வார்த்தை மறுபடியும் இதே வார்த்தை இந்த எக்ஸாட்டேஷன் சொல்லுகின்ற அந்த வார்த்தை வந்து அது எப்படி ஒரு லோ கோர்ட் ஒண்ணுல நியாயஸ்தலத்துல ஒரு அட்வொகேட் ஒருத்தன் வாதம் பண்ணுவானோ அந்த அர்த்தத்தையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. அந்த விதமாக செய்கிறத அது கொண்டு இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நீதி ஸ்தலத்துல பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக அந்த அர்த்தத்துல நம்ம பார்க்கணும். ஒரு அதிகாரத்தோடு செய்யறது ரொம்ப பிரசங்கிகள் இந்த காலத்துல அந்த மாதிரி செய்யறது இல்ல. தேவனுடைய வார்த்தை, தேவன் அதிகாரம் உள்ளவர், சர்வ வல்லவர், அவருக்கு மேல ஒரு அதிகாரம் இல்ல. அவர் கொடுத்திருக்கின்ற வார்த்தை நம்ம வந்து சேர்கிற பொழுது நம்முடைய நன்மைக்காக வந்து சேர்ந்த பொழுதும் அந்த சர்வ வல்லவரான தேவனின் அதிகாரத்தோடு வந்து சேர்கிறது. ஆனா அவங்க அதே வார்த்தையை எடுத்துக்கிட்டு பூப்பிட்டுல ஏறிப்போ எப்படி அவங்க மனுஷனை காலை பிடிச்சி கெஞ்சிற மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணலாமா? அது பிரசங்கம் இல்ல. மனுஷ தைரியத்திலையும் மனுஷ அதிகாரத்திலையும் பிரசங்கம் பண்ணுவது தவறு. ஆனா பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அதிகாரத்தோடும் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டியது வேத வசனங்கள், வேத சத்தியங்கள். உண்மைதான், அதுல ஆறுதல் இருக்கணும், அன்பு இருக்கணும், அதுல கண்டிப்பு இருக்கணும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் நம்ம பாக்கிறோம் இல்லவா, அதுல அதெல்லாம் இருக்கணும். வேதத்துல வெறும் ஆறுதல் 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 என்றபடியாகவும் அல்லாது ரொம்ப மனுஷனுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி அதை கூட்டி விடுகிற ஒரு சென்டிமெண்டலாகவோ பிரசங்கம் பண்றது பயங்கர தப்பு. அது போதிப்பதற்காகவும் மனிதர்களுடைய குற்றங்களை திருந்தும்படியாக சுத்தி காட்டுவதற்காகவும் அவளை திருத்துவதற்காகவும் அவள் நீதியின் வழியில பயிற்சி கொடுத்து வழி நடத்துவதற்காகவும் இந்த இதுக்கு எல்லாம் சேர்த்து நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது தான் வேதம். ஆகவே ஒரு அட்வொகேட் வந்து ஒரு நியாயஸ்தலத்திலிருந்து வாதம் செய்கிற முடிவு நியாயாதிபதியை நீதிபதியை பார்த்து கெஞ்சி இருக்க மாட்டோம். ரொம்ப ஆணித்தரமாக தன்னுடைய வாதங்களை அசைக்க முடியாதபடி அவன் எடுத்து முன்னால வைக்கிறத அந்த ஒரு அழுத்தத்தை இவர் பயன்படுத்துகிற இந்த 1வது வார்த்தை கொண்டிருக்கிறது. நான் சுருக்கமாக எழுதியதை எப்படி கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு, ஒரு அட்வொகேட் கோர்ட்ல வாதாடுகிற மாதிரி அந்த சத்தியங்களை எல்லாம் விளக்கி தெளிவாக ஆணித்தரமாக பங்கு பங்காக உங்கள் முன் அசைக்க முடியாதபடி எடுத்து வைத்திருக்கிறேன், அதன்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் உங்களை வலியுறுத்துகிறேன் என்ற விதமாக அவர் அங்க கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா, இன்னைக்கு இந்த நவீன காலத்துல அப்படி பிரசங்கிகளை பாக்குறது கஷ்டம். ஏன்னா எல்லாம் தீர்மானிச்சுட்டாங்க பிரசங்கிகள்லாம். இப்படியெல்லாம் பேசினா மனுஷன் கேட்க மாட்டான். அவனுக்குதான் வீட்டுல டிவி இருக்குது, கையில ஸ்மார்ட் போன் இருக்குது, இல்லாடி டேப்லெட் வச்சிருக்கிறான். அவன் கவனத்தை திருப்புறதுக்கு எல்லாம் இருக்கிற நேரம் நாமே அனாவசியத்துக்கு அவனை போட்டு தொல்லை பண்ணலாங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு பிரசங்க விளையாட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறான். ஆனா பேதுருவுக்கு அது தெரியாது, அப்போஸ்தலர்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியாது. அதெல்லாம் தேவனுடைய மனிதர்கள், மனுஷனுடைய பணத்துக்காகவோ மனுஷனுடைய பாராட்டுக்காகவோ ஆண்டவர் கொண்டு வந்த மனிதர்கள் இல்லை. ஆகவேதான் அவர்கள் இயேசுவை மட்டும் விசுவாசித்து நம்முடைய ஆத்மீக ஜீவனுக்கு எது தேவையோ அதை மட்டுமே தைரியத்தோடு ஆவியில் தங்கியிருந்து பிரசங்கித்தவர்கள் அந்த அப்போஸ்தலர்களா இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவன் தான் பேதுருவும் கூட. இப்ப அடுத்த காரியத்துக்கு போவோம். மூணு காரியங்கள், முதலாவது நான் சொன்னதுல எந்த விதத்துல பேதுரு இந்த நிருபத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்பதுல பாக்கிறோம். மூணாவது, அந்த நிருபத்துல வல்லமையான சாட்சியம் நிறைந்திருந்தது, வல்லமையான சாட்சியம் நிறைந்திருந்தது. மறுபடியும் அந்த 12வது வசனத்தை பார்ப்போம். அதை என்னுடைய சொந்த மொழிபெயர்ப்பின்படி, இதுதான் தேவனுடைய மெய்யான கிருபை என்று உங்களுக்கு ஆணித்தரமாக விளக்கியும் சாட்சியிடும்படிக்கும். அதான் ரெண்டாவது வார்த்தை, சாட்சியிடும்படியாக அதை எழுதி கொடுத்திருக்கிறார், சுருக்கமாக எழுதி கொடுத்திருக்கிறார். இது என்னது இது சாட்சி? இது ரொம்ப முக்கியமான இன்னொரு வார்த்தை இங்கே பவுல் பேதுரு பயன்படுத்தி இருக்கிறது. இதுவும் கூட அந்த கிரேக்க மொழியில ஒரு ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து இணைக்கப்பட்டு வருகிற ஒரு கம்பவுண்ட் வேர்டு. முதல் வார்த்தையை போலவே இதுவும் நியாயஸ்தலத்திலிருந்து ஒரு ஜட்ஜ் முன்னுக்கு ஒருத்தர் சாட்சியா நின்று அந்த சாட்சியத்தை கொடுக்கின்ற வார்த்தை. இது யோவான் சுவிசேஷத்தை எழுத யோவானுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆனா யோவான் சுவிசேஷத்துல இதை அவர் 33 தடவைகள் பயன்படுத்தி இருக்கிறார். யோவான் அந்த சுவிசேஷத்துல செய்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனின் ஒரே குமாரன், அவரை நீங்க விசுவாசிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை அவர் கொடுக்கிறத நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன், அவரை நான் கண்டிருக்கிறேன். ஆகவே நான் கண்டதையும் கேட்டதையும் அனுபவித்ததையும் உங்களுக்கு சாட்சியமாக தருகிறேன்னு அந்த யோவான் சுவிசேஷம் பூரா எழுதி இருக்கிறார். அதை படிச்சு பார்த்தா 9 சாட்சிகளை அவர் கொண்டு வந்து நம்ம முன்னுக்கு நிப்பாட்டுறத அந்த யோவான்ல பார்க்கணும். அந்த வார்த்தையை இங்க பயன்படுத்துகிறார் யாரு? பேதுரு. அது கிரேக்க வார்த்தை, அதுக்கு மற்றூரையோ என்ற கிரேக்க வார்த்தை. அதுதான் இங்க சாட்சியிடும்படிக்கும் என்று நம்ம தமிழ்ல பார்க்கிறோம். ஆகவே இங்க கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அவர் நம்ப தகுந்தவர், நம்ப வேண்டியவர் என்பதற்கு அந்த சாட்சியங்களோடு நான் இந்த நிருபத்தை உங்களுக்கு எழுதி தந்திருக்கிறேன் என்று பேதுரு இங்க சொல்லுகிறார். இந்த ஒரு எப்படி ஒரு நியாயஸ்தலத்துல ஒரு சாட்சியம், நல்ல வலிமையுள்ள ஒரு சாட்சியம், அதை கொண்டு போய் நிறுத்துகிற பொழுது அந்த கேஸ் நிச்சயமாக வெற்றி அடையுங்கிற அளவுக்கு அந்த சாட்சியம் வலிமையுள்ளதாக இருந்தா அது வெற்றி அடையும். அதே போல பேதுரு தான் இதை செய்திருப்பதாக, தன்னுடைய நிருபத்தின் மூலம் செய்திருப்பதாக சொல்லுகிறார். இப்ப யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல பாக்குற பொழுது யோவான் சுவிசேஷத்துல அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருக்கிறான். அதுதான் யோவானுடைய வேலை, டு பேர் டெஸ்டிமனி ஃபார் கிறைஸ்ட். பாத்தீங்களா, ஆகவே இந்த சாட்சி கொடுக்கிறது அது யோவானுடைய காரியமாக அதுல பார்க்கிறோம். இதையே தான் பேதுருவும் கூட இங்கு செய்கிறார். இன்னொன்னு, அதே யோவான்ல 34வது வசனம் 1வது அதிகாரத்துல, அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். இப்போ யோவான் மட்டும் பயன்படுத்தல, பவுலும் பயன்படுத்தி இருக்கிறார். ஒன்னு சமூகத்தையும் 6:13 நம்ம பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கின்ற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அப்ப இயேசுவே அங்க சாட்சியாக இருந்து அந்த உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை பவுல் இங்கே இந்த 1 Timothy 6:13 நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதே பவுல் தன்னை பற்றியும் மற்ற அப்போஸ்தலர்களை பற்றியும் பேசுகிற பொழுது 1 Corinthians 15:15 என்ன சொல்லுகிறார்னு பாருங்க. மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால், ஏன்னா அங்க ரொம்ப பேர் மரித்தோர் உயிர்த்தல்கிறத நம்பல. இப்ப அவங்களுக்காக 1 Corinthians 15 அப்படி ஒரு உயிர்த்தெழுதல் நிகழத்தான் போகுதுன்னு சொல்லி அது ஒரு வாதத்தின் மூலமாக அந்த சத்தியத்தை விளக்குவதை பார்க்கிறோம். ஆகவே மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. ஆனா அது உண்மை, நம்மளை பத்தி நீங்க தப்பா பேசுவீங்க, ஆனா அது உண்மை, அதுக்கு நாங்க சாட்சியாக இருக்கிறோம். இதே போலத்தான் இங்க பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இயேசு கிறிஸ்து நம்பக்கூடியவர், அவரை நீங்கள் நம்பலாம், அப்படி நம்பி அவருடைய கிருபையின் மூலமாக மகா பெரும் ரட்சிப்பை அடைந்திருக்கிறீர்கள். இந்த கஷ்டமான காலத்துல நீங்க துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க தொடர்ந்து நம்பலாம், அவர் உங்களை கைவிட மாட்டார் என்று ஆணித்தரமாக இதுல ஒரு சாட்சியை போல, ஒரு நியாயஸ்தானத்துல நிற்கின்ற ஒரு சாட்சியை போல அவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதுதான் அவர் சுருக்கமாக எழுதிய நிருபம். எந்த முதத்துல அந்த நிருபத்தை எழுதியிருந்தார் என்பதை முதலாவது பார்க்கிறோம். இனி இரண்டாவது இந்த பேதுருவின் நிருபத்தின் உள்ளடக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த நிருபத்தின் உள்ளடக்கம் அதுல என்ன இருக்கு, அப்படி என்ன சொல்லி இருக்கிறார். இந்த 12 நல்லா வாசி பார்த்தீங்கன்னா அத 3 வார்த்தையில அதை பார்க்கலாம். தேவனுடைய மெய்யான கிருபை, தேவனுடைய மெய்யான கிருபை, அதை பற்றித்தான் இந்த முழு நிருபமுமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் அவர் விளக்கமாக அதுல எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் த ட்ரூ கிரேஸ் ஆஃப் காட் என்று இருக்கிறது, தேவனுடைய மெய்யான கிருபை. இப்ப இத நான் வாசித்த பொழுது, அந்த வார்த்தைகளை வாசித்த பொழுது ஒரு டெம்டேஷன் ஒன்று வந்துச்சு. அடே இதுலயே கூட இன்னும் ஒரு 10-12 பிரசங்கங்கள் கொடுத்துடலாம் போல இருக்குதேன்னு. ஆனா நம்ம இந்த நிருபத்தை முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். அப்படியே கொடுத்தாலும் அதுல தப்பு இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபையின் மூலமாக நம்ம அடைந்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் மகா பெரியது. இதெல்லாம் திரும்ப 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 போய் ஆழமாக பார்க்கறதன் மூலமாகத்தான் நம்ம விசுவாசத்துல உறுதிப்பட முடியும். அந்த விசுவாசத்தின் ஒரு நிச்சயத்தையும் ஆனந்தத்தையும் அடைய முடியும். ரொம்ப பேர் கூட இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில கிறிஸ்தவர்னு பேர் இருக்குது, பேப்டிஸ்ட் எடுத்திருப்பாங்க, சபை அங்கத்தவர்களாக இருப்பாங்க, ஆனா அவங்களை பார்த்தா ஒரு சாட்சி உள்ளபடியே இல்லை. எப்ப பார்த்தாலும் முணுமுணுப்பு, எப்ப பார்த்தாலும் தொல்லைகள், என்ன செய்வது என்ன அப்படின்னு ஒரு கவலைகளும் தொல்லைகளும் நிறைந்தவர்களாக அப்படி ஒரு பகுதி இருப்பாங்க. இன்னொன்னு வேத சத்தியங்கள் தெரியாதவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமானவர்களாக, வெறும் ஆரம்ப சுவிசேஷ உண்மைகளை மட்டும் பிடிச்சு தங்கிக்கிட்டு இருக்கிற இன்னொரு கூட்டம் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சபை சபையாக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த பேதுரு ஆணித்தரமாக அளவில்லாத பொக்கிசம் போன்ற இந்த மகா பெரிய கிருபையை பற்றியும் அந்த கிருபையின் மூலமாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அளப்பரிய ஆசீர்வாதங்களையும் வார்த்தை வார்த்தையாக விளக்கி கொடுத்தோம். பிரசங்கிகள் என்ற பெயர்ல புல்பிட்ல நின்று கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், மக்களுக்கு போலி வாக்குறுதிகளை கொடுக்கிறது, தன்னை பற்றி பேசுவது, இல்லாட்டி கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலயே போயிட்டு இருக்கு. அதனால ஆத்தும விருத்தி அடைந்து பலத்தோடு வாழ வேண்டிய மக்கள் ஆத்தும விருத்தி இல்லாமல் கவலைகள் நிரம்பியவர்களாக, ரட்சிப்பின் நிச்சயமும் சந்தோஷமும் இல்லாதவர்களாக பலவீனத்தோடு இருக்கிறார்கள். நீங்க எப்படி சாட்சியா இருக்க முடியும் ஆண்டவருக்கு? எப்பவும் சொல்லுவாங்க, நாலு வார்த்தை பேசுறதை விட உன் வாழ்க்கை நடவடிக்கையின் மூலமாக உன்னுடைய கிறிஸ்துவை காட்டுன்னு சொல்லி. நம்ம செய்யற செயல் காட்டம், நம்ம செய்யற செயல் கிறிஸ்து நம்பக்கூடியவர், எல்லோரும் நீங்கள் நம்பக்கூடியவர் என்று சொல்றதுக்கு நம்ம செயல் அப்படி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை அசிங்கமாக இருந்தால், பாவத்தில் நிரம்பி இருக்கிறதாக இருந்தால், போற இடத்துலாம் தடைக்கி விழுகிறவர்களாக நம்ம இருந்தால், நம்ம குடும்பத்துக்கே ஒரு சாட்சியா இல்லாம இருந்தால், வெளியில சமுதாயத்தில் இருக்கிறவன் பார்த்து சிரிக்கிறதாக இருந்தால், சர்ச்சில் ஒற்றுமை இல்லாதவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால், அது கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்க முடியுமா? தேவன் அளப்பில்லாத விதமாக விதமாக அள்ளி கொடுத்திருக்கின்ற இந்த தேவ ரகசியங்களான கிருபையின் ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம திரும்ப 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 பார்க்கறது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். வேத சத்தியங்கள் இல்லாம வேத வாழ்க்கையை நம்ம நடத்த முடியாது. இருந்தாலும் கூட நம்ம இதை தொடர்ந்து பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த 1 பேதுரு 1:2 இந்த மெய்ய தேவனுடைய மெய்யான கிருபையை அங்க ஆரம்பிச்சு இந்த 5 அதிகாரங்கள்ல எப்படி ஒரு டூர் கூட்டிட்டு போறாருன்னு பாருங்க. அந்த ஆரம்ப வசனத்திலேயே, அதிகாரத்திலேயே 2 வசனத்துல அது வந்துருது. எங்க வந்துருது? கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம். கிருபை உங்களுக்கு பெருக கடவுது, அதுதான் அவருடைய ஜபமாக இருக்கிறது. கிருபை உங்களுக்கு பெருகணும். ஆண்டவர் தன்னுடைய உங்களை எல்லாம் அனாதி காலத்திலேயே முன் குறித்து உங்களை தன்னிடத்தில் அழைப்பதற்காக எல்லா தீர்மானத்தையும் செய்து உங்களை ஆவியினாலே பரிசுத்தப்படுத்தி கீழ்ப்படுகின்ற ஒரு இருதயத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்களை சுத்திகரித்து இப்படி எல்லாம் மாற்றி இருக்கிறார். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. கிருபையில நீங்க இன்னும் அதிகமாக பெருகணும், அளப்பரிய விதத்துல கிருபையில வளரணும், உங்க வாழ்க்கையில கிருபை பொங்கி போகணும்னு சொல்றாரு. நீ அதே அதிகாரத்துல 12 வசனத்துல வந்தா இன்னும் மேலும் இதை பற்றி சொல்லுகிறார். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவளுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கின்ற மகா கிருபையின் பொக்கிஷமாகிய அந்த ரட்சிப்பை நீங்க அறிந்து கொள்ளுவதற்கு துணையாக இருந்த அந்த சுவிசேஷம் இருக்கிறதே, அந்த சுவிசேஷத்தை பழைய ஏற்பாட்டுக்காரர்களும் தேவ தூதர்களும் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். இந்த சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல உள்ளடக்கமா பொதிந்து காணப்படுகிறது. ஏசாயாவினுடைய, எரேமியாவினுடைய, சேக்கியலுடைய, இதுல எல்லாம் நம்ம சங்கீதத்துல எல்லாம் அதை பார்க்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல போல வெளிப்படையா இல்ல. அந்த வெளிப்படுத்தல பெற்றுக்கொண்ட அந்த தீர்க்க தரிசிகள் கூட அதை இன்னும் ஆழமாக ஆராய்ந்து சிந்தித்து பார்த்திருக்கிறார்கள். ஏன்? அவர் முன்னோக்கி பார்க்கிறார்கள். இப்படி யூதர்கள் புறஜாதியார்கள் என்ற பிரிவு இல்லாமல் அவளுக்கு எல்லாம் ரட்சிப்பை இலவசமாக தன்னுடைய கிருபையின் மூலமாக கொடுத்து தேவன் தன்னுடைய சபையை இந்த உலகம் பூராகவும் கட்டப் போகிறாரே, அந்த மகத்தான காரியம் அந்த கிருபையின் மூலமாக நடக்க போகிறதை அறிந்து கொள்வதற்காக, அந்த சுவிசேஷத்தின் மேன்மையை அறிந்து கொள்வதற்காக அந்த தீர்க்கதரிசிகளும் கூட ரொம்ப நேரத்தை கொடுத்து ஆராய்ந்து படித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவ தூதர்கள் கூட வானத்திலிருந்து அதை உற்று பார்த்து அதன் ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாயிருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. அவ எப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. சுவிசேஷத்தின் மூலமாக இன்னும் தொடர்ந்து 10, 11 வசனங்களை அந்த 1 அதிகாரத்துல வாதித்தான். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த பொழுது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று அங்க பார்க்கிறோம். அதே நேரம் 13வது வசனத்துக்கு வருகிற பொழுது அந்த 1வது அதிகாரத்துல, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு, அங்க ஒரு வார்த்தை மனதின் இடுப்பை கட்டி கொண்டுன்னு ஆங்கிலத்துல இருக்குது. இப்ப மனசுல எங்கேயா இடுப்பு இருக்குன்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அது ஒரு வார்த்தை பிரயோகம் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது கேர்ட் அப் த லைன்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட், அதாவது உன்னுடைய மனசை நீ ஒருநிலப்படுத்து, அங்கெங்கெல்லாம் ஓடி விடாதபடி. நமக்கு அதானே வேலை. இப்ப கூட இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் காது வேற எங்கேயும் போகக்கூடாது. நம்ம மனசு பகல் சாப்பாட்டை பத்தி போகக்கூடாது. அந்த மனசு நம்ம ஒருநிலப்படுத்தி காதால கேட்கணும். சில பேருக்கு ரெண்டு காது இருக்கு, அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதுல வாங்கி அங்க விடுறதுக்கு தான் மத்த பக்கம் ஒன்னு இருக்கு. அப்படி இருந்துடக்கூடாது. உன்னுடைய மனசு நீ என்ன செய்யணும், அறையை கட்டி கொண்டு அதை இறுக கட்டி ஒருநிலைப்படுத்தி நீ ஒரு காரியத்தை பார்க்கணும். அப்படி பார்த்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, ஆங்கிலத்தில் வார்த்தை சோபர், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். அப்ப பேதுரு இங்க சொல்ற, நம்ம அந்த மாதிரி மனசை ஒருநிலப்படுத்தி தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ரகசியங்களை எல்லாம் சிந்தித்து பார்த்து அதில் நம்மை வளர்த்து கொண்டு அதில் நமக்கு நம்மை உறுதி இருந்து அந்த கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். எதுவரையும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது. இப்ப கிருபை கிடைச்சிருக்குது, அந்த கிருபையின் அடிப்படையில் நம்ம மகிமைப்படுத்த போற போகிறோம். அதுவரையும் அந்த எதிர்பார்ப்போடு இருக்கணும்னு சொல்ற 4வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன பார்க்கிறோம், இந்த மகா கிருபிய தேவனுடைய மெய்யான கிருபையை பற்றி பேதுரு சுழக்கி கொண்டு போவதை பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 10வது வசனம், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல, அதாவது நல்ல சேவகர்கள் போல, ஒரு ஸ்டூவர்ட்ஸ் சொன்னா சேவை செய்கிறவன், நல்ல சேவகர்கள் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆண்டவர் தன்னுடைய கிருபையின் மூலமாக நமக்கு ஆவிக்குரிய கிருபைகளை கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் உனக்கு இருக்கும், இல்லாதவங்க இல்ல, அன்பு காட்டுறது, உதவி செய்கிறது, ஒருத்தருக்கு ப்ரீச் பண்றது, இன்னொருத்தருக்கு டீச் பண்றது, இன்னொருக்கு உதவிக்காரன் மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் தேவன் கொடுக்கின்ற அந்த கிருபையின் ஈவுகள். இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொழுது நம்ம சேவை செய்கிற மனப்பான்மையோடு, எந்த விதமான சுயநல மனப்பான்மையும் இல்லாமல் அள்ளி கொட்டி கொடுக்கிறவனை போல ஒருவருக்கு ஒருவர் அதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம உதவி செய்து வளரணும்னு சொல்றாரு. இதற்கெல்லாம் எது காரணமாக இருக்கின்றது, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை காரணமாக இருந்திருக்கிறது. 5வது அதிகாரம் 10வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கின்ற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. பாத்தீங்களா எப்படிப்பட்ட தேவன் அவன், சகல கிருபையும் பொருந்திய தேவன், எல்லாவித கிருபைகளும் பொருந்திய தேவன். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கின்ற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவர் அப்படி செய்யக்கூடிய தேவன், நம்ம அந்த விதமாக அவர் நிலை நிறுத்துவார். ஏன், அவர் சகல கிருபையும் பொருந்திய தேவனாக இருப்பதனால நம்ம நிச்சயமா நம்பலாம். இந்த காலத்திலும் கூட இந்த வைரஸ் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்ப கூட சரி தப்பிட்டோம்னு நினைச்சு கடையெல்லாம் திறந்து விட்டவங்க பழையபடி இழுத்து மூட வேண்டிய நிலைமை. யாருக்குமே எதுவும் தெரியாது, எவனுமே நான் ஒரு பெரிய ஞானவாணின்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டாந்து விட்டிருக்கிறார். பெரிய படிப்பு படிச்சவன், பெரிய அதிகாரத்துல இருக்கிறவன், எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, மொழிய பிடிச்சுள்ளதுக்குன்ற ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டாந்து இல்லையா. இந்த நிலையிலும் கூட ஆண்டவர் நம்ம சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கலாம். இங்க கிருபையில தங்கி இருக்கிறவர்களாக இருந்தால், கிருபையினாலே தொடர்ந்து போஷிக்கப்படுகிறவர்களாக இருந்தால், அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நினைத்து நினைத்து ஆனந்தப்படுகிறவர்களாக இருந்தால் இது நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். நம்ம ஓரும் கவலைகளோட வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஒரு 3.5 மாசம் வீட்டுல இருந்துட்டேன், எங்கேயுமே போக முடியாது. 2 வாரத்துக்கு ஒருத்தரும் போய் சாப்பாட்டு சாமான் வாங்குறத தவிர, ஆனா ஒரு நல்லா தூங்க போல நிம்மதியா, நல்லா நிம்மதியா காலையில எனக்கு கண் முழிக்க முடியுது. உண்மையிலேயே ஒரு பெரிய கவலை இல்ல. ஏன், எங்க இருந்து வருது அந்த சமாதானம், எப்படி உன்னால் இருக்க முடிகிறதுன்னு கேட்டா, நம்ம ஆண்டவர் சர்வ வல்லவரான தேவன் நம்மை தொடர்ந்து போஷித்துக் கொண்டிருக்கிறார். அவரை மீறி எதுவும் எவரையும் எதுவும் செய்துவிட முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். அது அவருடைய கிருபை நமக்கு கிடைக்குது இல்லைங்களா. இவ்வளவும் கூட இந்த ஓய்வு நாள் அந்த உலகத்து கவலைகள் எல்லாம் இல்லாம நம்ம கூடி ஆராதிக்க முடியுது. தேவனுடைய வசனத்தை பயன்படுத்தி நம்ம தைரியப்படுத்திக் கொள்ள முடிகிறதுன்னு சொன்ன அதுக்கு அந்த கிருபை தான் காரணம். இனி 1 பேதுரு 3:7 இது ஒரு முக்கியமான வசனம். ஏன்னா இதுல கிருபை வருகிறது. இங்க என்ன, அந்தப்படியே புருஷர்களே, குடும்ப வாழ்க்கையிலும் கிருபை வந்துருது. ஆண்டோட கிருபை இல்லாம குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா நடக்குமா? அதுவும் முக்கியமா இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கிற காலத்துல நம்ம வெளியே போடாம வீட்டிலேயே இருக்கிற நேரம் தான் உண்மையே நம்ம எப்படிப்பட்ட குடும்பம்னு கூட தெரியும். இன்னும் தொடர்ந்து எல்லாம் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா சரி, ஏன்னா இது ரொம்ப சண்டை போடுறதுக்கும் நேரமா மாறிடும். இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு வந்தவங்க இந்த நேரத்துல என்ன செய்வாங்க? போலீஸ் வர வரைக்கும் போயிட மாட்டாங்களா? கிருபை இல்லவர்களும் வித்தியாசமா இருக்கும். இங்க பாக்குறோம் 7வது வசனம், 1 பேதுரு 3, அந்தப்படி புருஷர்களே மனைவியானவர் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால். இந்த ஃபெமினிஸ்ட் காலத்துல இத சொன்னா ஒரு லேடிஸும் ஏத்துக்க மாட்டாங்க. இங்க பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால்னா என்ன அர்த்தம்? வீக் வெசல் ஆங்கிலத்து. அதாவது நீ ஆணி போல நீ உருவாக்கப்படவில்லை. ஆணுக்கு ஒரு பொறுப்பு, பெண்ணுக்கு ஒரு பெரு பொறுப்புன்னு ஆண்டவர் ஏற்படுத்தினது மல்ல, ஆணினுடைய தோற்றத்திலேயே இல்லாதபடி பெண்ணையும் உருவாக்கி இருக்கிறார். அதனாலதான் அவர் பலவீனமான பாண்டம்னு இங்க சொல்லி இருக்கிறது. பாத்தீங்களா, அப்படி இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடன் வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். இப்ப இங்க ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நித்திய ஜீவனை, ஜீவனாகிய கிருபையை அவர்களோடு சேர்ந்து நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் என்பது எனக்கு சரியா படல. ஏன்னா ஆங்கிலத்துல இந்த நித்திய வார்த்தையே வரல. As together of the grace of life. அப்ப இந்த இடத்தில் நித்திய ஜீவனாகிய கிருபை என்று இருப்பது, ஜீவனின் கிருபை என்று இருப்பதை நித்திய ஜீவன் என்று மாற்றி இருப்பது சரியல்ல. சில பேர் இதை வாசிச்சு இந்த ஜீவனின் கிருபை என்பது அப்படித்தான் இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா அதை நம்ம வேதத்துல திணிக்க கூடாது. வேதம் அது இருக்கிற மாதிரிதான் மொழிபெயர்க்கப்படணுமே தவிர நம்முடைய இன்டர்பிரிட்டேஷன் அதுல போட முடியாது, கூடாது. ஆகவே மொழிபெயர்ப்பாளர் இதற்குள் தன் கருத்தை திணித்து விட்டதாகி விடுகிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பதில் ஜீவனின் கிருபை என்று மட்டுமே இருக்கிறது, கிரேஸ் ஆஃப் லைஃப். சில பேர் இதை நித்திய ஜீவனாக கருதுகிறார்கள், ஆனா அது பொருந்தி வராது. ஏன், நித்திய ஜீவனை கணவனும் மனைவியும் தனித்தனியா தான் அடையும். குடும்பமா நம்ம அடைகிறது இல்ல, அது தனித்தனியா தான் வருகிறது, நம்முடைய மனம் திரும்புதல் விசுவாசத்தின் படியாக. ஆகவே இது விசுவாசத்தின் காரணமாக இருவரும் இந்த உலக மன வாழ்க்கையில் பகிர்ந்து கொள்ளுகிற கிருபையைத்தான் இந்த பகுதி விளக்குகிறது. ஒரு விசுவாசியினுடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபையை பார்க்கலாம். இதுக்கும் நித்திய ஜீவனுக்கும் சம்பந்தமே இல்லை. பேதுரு என்ன சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் விசுவாசிகளாக இருந்து குடும்பம் நடத்துகிற பொழுது இண்டிவிஜுவலா தனித்தனியா தேவனுடைய கிருபையின் மூலமாக ரட்சிப்பு அடைந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க சேர்ந்து ஒரு குடும்பமாக மனவாழ்க்கை நடத்துகிற பொழுது அதன் மூலமாக பல ஆசீர்வாதங்கள் பலருக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு கிடைப்பது மட்டுமல்ல, நீங்க பிறக்க போகின்ற பிள்ளைய அந்த கிருபையில வளர்க்கக்கூடிய அந்த கிருபையை பற்றி விளக்கி போதித்து அந்த கிருபையில் வளர்க்கிற ஒரு ஆசீர்வாதமும் இருக்கிறது. அதுதான் இங்க இந்த இடத்துல சொல்றாரே தவிர இதுக்கும் நித்திய ஜீவனுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. இந்த இடத்துல இரண்டாவது பேதர் இன்னொரு வசனம் 2 பேதர் 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. பாத்தீங்களா, கிருபையை பத்தி எவ்வளவு தூரம் பேதர் சொல்லி இருக்கிறார். எபேசிய 2:8-10 இந்த கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்சது. அந்த ரட்சிப்பு என்பது நாம் உண்டாக்கி கொண்டது அல்ல, அந்த ரட்சிப்பு நம்மில் இருக்கின்ற காணப்படுகின்ற எதனாலும் நமக்கு கிடைத்தது அல்ல, நம்ம குடும்பத்தின் காரணமாக பெற்றோர்கள் காரணமாக வந்ததல்ல, எங்களுடைய சொந்த முயற்சியினால் ஏற்பட்டதல்ல. அந்த ரட்சிப்பு முழுவதும் தேவனுடைய கிருபையின் காரணமாக நமக்கு கிடைத்தது என்பது ஆணித்தனமா பவுல் இங்க சொல்லுகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவருமே பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு சுருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எவ்வளவு அருமையான வசனங்கள், எவ்வளவு அருமையான அந்த தேவனுடைய கிருபையை குறித்து இங்க இந்த 12 வசனத்துல பேதுரு சொல்லி இருக்கின்றார். அவருடைய கிருபை, தேவனுடைய மெய்யான கிருபை, உண்மையான கிருபை, அசைக்க முடியாத கிருபை, அழிவில்லாத கிருபை, அந்த கிருபையத்தான் இந்த 5 அதிகாரங்களும் அவ்வளவு தூரம் அருமையாக சொல்லி இருக்கின்றது. இப்ப என்ன விதத்தில் அந்த பேதுரு அந்த நிருபத்தை எழுதினார், அந்த நிருபத்தின் உள்ளடக்கம் என்ன என்பதை எல்லாம் இப்ப பார்த்து விட்டோம். இனி கடைசியாக இங்க என்ன பார்ப்போம், பேதுரு நிருபத்தில் காணப்படுகின்ற ஒரு கட்டளையை பாருங்க. இந்த நிருபத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டளை, ஏன் இத நான் ஒரு கட்டளைன்னு சொல்லுகிறேன் என்பதை நான் வளர்க்கணும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய மொழிபெயர்ப்புல வேதம் கையில வச்சிருக்கிற தமிழ் வேதத்துல பார்க்கிற பொழுது அவர் சொல்றாரு, உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கின்ற கிருபை தேவனுடைய மெய்யா, நீங்கள் நிலை கொண்டு நிற்கின்ற கிருபைன்னு வருகிறது. அப்படின்னா இவர் என்ன சொல்லுகிறார், இந்த ஏற்கனவே இந்த கிருபை கிடைத்து அதில் நீங்கள் நிலைத்து நிற்கும்படியாக இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று அங்க பேதுரு எழுதின மாதிரி அங்க வருகிறது. அதாவது ஒரு நம்முடைய கிருபையை பற்றிய, நம்முடைய நிலையை பற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆங்கிலத்தில் சொல்ல போனா ஒரு இண்டிகேட்டிவ், அதாவது நமக்கு நடந்திருக்கின்ற ஒரு காரியத்தை பற்றி சொல்லுகின்ற அர்த்தத்துல அங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையிலேயே அந்த சொந்த என் சொந்த மொழிபெயர்ப்புல கடைசியில கொண்டாந்து இருக்கிறேன், முற்றுப்புள்ளிய போட்டு அதில் நிலைத்திருங்கள். அப்படி செய்ததற்கு காரணம் என்ன, இந்த வார்த்தை பிரயோகம் இந்த நீங்க நில்லுங்கோ என்று சொல்லி எதுல நிக்க வேண்டும், அந்த முழு வசனமும் சொல்லுகிறது, ஆண்டவருடைய கிருபையில் நீ நிலைத்து நில். ஆங்கிலத்தில் பார்க்கிற பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஸ்டாண்ட் இன் இட், ஃபர்ம், பி ஃபர்ம், ஸ்டாண்ட் இன் இட் அப்படின்னு சொல்லி இருக்கு. நிலைத்து நில்லுங்கள், அந்த நிலைத்து நில்லுங்கள் என்ற அந்த வார்த்தை ஒரு கட்டளை தோணியில அந்த கிராமரின் படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நடந்து முடிந்த தொடர்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் கிராமர் அது பத்தி இலக்கணம், அது பத்தி அந்த விதத்துல இலக்கணம் காணப்படும். ஆனா இங்க அந்த விதத்துல இந்த இலக்கணம் காணப்படவில்லை. நாம செய்ய வேண்டியதை அவர் கட்டளையாக கொடுக்கின்ற ஆங்கிலத்தை இம்பரட்டிவ்னு சொல்லுவாங்க, அந்த தோணியில் இங்கே காணப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும். ஸ்டாண்ட் ஃபார்ம் இன் இட், எதுல நம்ம நிலைச்சு நிக்கணும், தேவனுடைய கிருபையில நிலைச்சு நிக்கணும். அது நமக்கு கட்டளையாக இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது அந்த விதத்துல நீங்க குறிப்பு எழுதிக்கிட்டு மாற்றி வாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இங்க என்ன பேதுரு சொல்லுகிறார், இந்த அளவுக்கு உனக்கு தேவனுடைய கிருபையை பற்றி சொல்லி இருக்கிறேன், அந்த மகத்தான கிருபை, அதன் மூலமாக நாம் அடைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், அது உங்களுக்கு கிடைத்திருப்பதும் அதில் நீங்கள் தொடருவதும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இருந்த பொழுதும் அப்படி அடைந்திருக்கின்ற அந்த கிருபையில் நீங்கள் நிலைத்து நின்று தொடர வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அத அசால்ட்டா இது நடந்துருச்சே நீங்க வாழ முடியாது. அந்த கிடைச்சிருக்கிற கிருபையை நீங்க தக்க வச்சுக்கணும். அந்த கிடைச்சிருக்கிற கிருபையில தைரியத்தோடும் பலத்தோடும் முன்னோக்கி போகணும். அந்த கிருபையிலையும் ஞானத்திலையும் நீங்க அன்றாடம் வளரணும். அதுல நிலைச்சு நிக்கணும். அதாவது அதிலிருந்து நீ அசைந்து விடாதே, அதை விட்டு விலகி போய் விடாதே, அதில் நீ தொடர்ந்து நிலைத்து நில். ஒரு அணுவும் அதை விட்டு நீ அசையாதே. இந்த அர்த்தம் எல்லாமே கூட அந்த இலக்கணத்தின்படி அந்த வார்த்தையில ஆழமா பொதிந்திருக்கிறது. ரொம்ப பேரு நான் பார்த்திருக்கிறேன், 30 வருஷ காலமா அவங்க ஊருக்கெல்லாம் வந்ததுல இருந்து, ஆரம்பத்தில் ஆண்டவருடைய சர்வ ஏகாதிபத்தியம், ஆண்டவருடைய பராமரிப்பு, இந்த டாக்டின்ஸ் ஆஃப் கிரேஸ், கிருபையின் போதனைகள் சொல்லி ரொம்ப குறிச்சிட்டு இருப்பாங்க. எக்கச்சக்கமான ஆர்வம் கூட, அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா எது ரொம்ப கூட சந்தோஷமா எனக்கு இருந்திருக்கு தெரியுமா, அவங்க அதுல எல்லாம் இன்னைக்கு தொடர்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா முடியல, முடியல. ஆரம்பத்தில் ஆரம்பித்த சேர்ச்சிலேயே ஆளுங்களை காண முடியல, அதே சத்தியங்களிலேயே ஊறி போய் நிக்க முடியல. உலக இச்சை வந்துடுறது, மற்ற காரியங்கள் எல்லாம் முக்கியமா போயிடுறது. அன்னைக்கு இருந்த அந்த தீவிரம், அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சியெல்லாம் எங்க போயிருச்சு? கிருபையின் மூலம் தப்பா, கிருபையின் போதனைகள்ல தப்பா, ஆண்டவுடைய சர்வ வல்லாதி அந்த வல்லமைய ஏகாதிபத்தியம் என்ன குறைஞ்சு போயிருச்சு? இல்ல, அதெல்லாம் அப்படியேதான் இருக்குது. ஆனா அந்த சத்தியங்களை பற்றி அந்த குதி குறிச்சுக்கிட்டு இருந்தவன் அதுல தொடர்ந்து நிக்க முடியாம போயிருந்தது. உன்னால உறுதியாக அதுல தரித்து நிக்க முடியல. அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், அது நீ நிலைத்து நிக்கணும். தொடர்ந்ததுல இருந்து நிலைத்து நிக்காதவனுக்கு என்னையா பிரயோசனம்? ஒரு 100 மீட்டர், ஒரு 100 மீட்டர், 1500 மீட்டர் ரேஸ் ஒன்று ஓடுறான்னா, அவன் ஆரம்பிச்ச நேரத்தில இருந்து அவன் கடைசிவனே அதை பிளான் பண்ணி தான் ஓடுவான். 1500 மீட்டர், 100 மீட்டர் மாதிரி ஓடுற ஆரம்பிக்கிறவனும் ஹாஸ்பிட்டல் தான் போய் முடியணும். ஏன்னா மூச்சு நின்று போயிடும் 200 மீட்டர்ல. அதுவே அதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பான், எங்க வேகமா போகணும், எங்க மற்றவங்களோட சேர்ந்து ஓடணும்னு இருக்கும். அவருடைய குறிக்கோள் அந்த உலகத்தானுக்கு கூட அதை ஓடுறவனுக்கு என்ன இருக்கும் தெரியுமா? கடைசிவரை ஓடிடணும், கப்பியும் வாங்கிடணும். நம்ம ஓட்டம் அப்படி இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொருவரும் கூட. ஆத்தா நம்மளை சீரழிக்கிறதுக்கும், நம்முடைய உறுதியான மனப்பான்மையிலிருந்து நம்ம விலக்கி கொண்டு போவதற்கும், ஆண்டவருக்கு சாட்சி இல்லாதவர்களாக இருக்க செய்யறதுக்கும் என்னென்னமோ செய்வான். இதெல்லாம் விழுந்து போகிறவர்கள் இந்த மாபெரும் கிருபையையும் அருமையை உணர்ந்தவர்களா இருக்க முடியுமா? அதுவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்க நிலைச்சு நிக்கணும். அது ஒரு கட்டளையாக இருக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இந்த வார்த்தை வருகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. இதுவும் கூட சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை. ஏன்னா எதிர்த்து நிற்கும்படி, எதிர்த்து நிற்க வலிமை உள்ளவர்களாகும்படி அந்த வலிமையை கொண்டாந்து சேர்த்திருக்கிறாங்க. மூல மொழியில் அது இல்லாங்க, பிசாசின் தந்திரங்களோடு நீ எதிர்த்து நிற்கும்படி, நிலைத்து நிற்கும்படின்னு வந்திருக்கிறாங்க. அதிலேயே 13வது வசனம், எபேசியர் 6:13, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி. மேபி நிற்கவும்னு போட்டா அது சரியா வரலன்னு சொல்லி அந்த திராணி உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்களான்னு சேர்த்திருக்கிறாங்க. நோ 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 நோ, அதுல அந்த இடத்துக்கு தேவையே இல்லை. செய்து முடித்தவர்களாய் நீங்கள் நிற்கும்படி, அப்படிதான் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஆங்கில மொழிபெயர்ப்பில் அந்த நிற்க என்று மட்டும்தான் இருக்கிறது. அதுக்கு மேல எதையும் சேர்க்க வேண்டியதில்லை. ஏன் நிக்கணும், ஏன் இது நிலைச்சு நிக்கணும், அதுக்கு காரணம் என்ன? பேதர் ஏதாவது சொல்றாரா? பேதர் இந்த இடத்துல வெளிப்படையாக சொல்லாட்டியும் கூட அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஏன் ஒரு கட்டளையா இந்த கிருபையில நம்ம இவ்வளவு தூரம் அஞ்சு அதிகாரத்துக்கு எழுதி தள்ளி இருக்கிறனே, எவ்வளவோ யோசிச்சு ஆண்டவருடைய ஆவியினுடைய கிருபையினால சிந்தித்து பெற்றுக்கொண்டதை எல்லாம் அருமையா எழுதி தந்திருக்கிறேனே, இந்த கிருபையில நம்ம நிலைத்து நிற்க வேண்டியது ஏன் அவசியமாகிறதுன்னு ஒரு கேள்வி வருகிற பொழுது அதுக்கு காரணம் இருக்கிறது. இப்பதான் நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும், ஏன்னா நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு காரணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற அந்த பாவம் தான் காரணம், அந்த பாவம் தான் காரணம். இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்தவர்கள், இறையியல் அறிஞர்கள், பிரசங்கிகள் எல்லாம் கூட பாவத்தினுடைய கோரத்தை சரியானபடி உணர்றதில்லை, அந்த பாவத்தை சீரியஸா எடுக்கிறது இல்லை. அதான் ஆண்டவர் கிருபையின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரே, ஆகவே நம்ம கிருபை நம்ம என்ன செய்தாலும் தாங்கிக் கொள்ளும், நம் பாவத்தை செய்தாலும் கிருபை அந்த பாவத்துக்கு மேல போய் அதை மூடி மன்னிச்சிடும், வெறும் ஜபத்தை அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவம் எங்க பார்த்தாலும் இருக்கிறது. அதனால நடந்திருக்கிறது என்ன, இந்த நவீன பிரசங்கிகளாலும் நவீன இறையியல்களாலும் பாவத்தினுடைய சீரியஸ்னஸ் அதை யாரும் உணர்றதில்லை. ஆனா அது ரொம்ப தவறு. ஏன் தெரியுமா? இப்ப சொல்றேன் கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு இறையியல் விளக்கம். அவிசுவாசியின் இருதயத்தில், அவிசுவாசியினுடைய இருதயத்தில் அவனை ஆளுகின்ற பாவம், வார்த்தை பிரியம், அவனை ஆளுகின்ற பாவம் கிருபையை வெறுக்கிறது, கிருபையை எதிர்த்து நிற்கிறது. நம்ம தான் ஏத்துக்குவோம், ஏன்னா அவன் முழு வாழ்க்கையுமே பாவத்தில் இருக்குது, தலையிலிருந்து கால் வரை அவனுடைய இருதயம் பாவத்தால் ஆளுகின்றதாக இருக்கிறது. அந்த இருதயத்தில் கிருபைக்கு இடமே இல்லை. அவன் கிருபையை நிந்திப்பான், கிருபையை வெறுப்பான், கிருபைக்கு எதிர்த்து நிற்பான். இந்த நேரத்தில் இன்னும் கவனமா கேட்கணும். ஆனால் கிறிஸ்தவனுக்குள் உள்ளிருக்கின்ற அந்த பாவம் அதே விதமாக கிருபையை வெறுக்கிறது. எப்படி அவிசுவாசிக்குள்ள அவனை ஆளுகிற பாவம் கிருபையை வெறுக்கிறதோ, அதே போல விசுவாசிக்கு உள்ளிருக்கும் பாவமும் அந்த கிருபையை விரும்புவதில்லை, அதுக்கு எதிராக நிற்கிறது. இப்ப நம்ம உள்ளிருக்கும் பாவம்ங்கிறது அதனுடைய வலிமையை பொறுத்த அளவில், அதனுடைய ஒரு டிகிரியை பொறுத்த அளவில் வித்தியாசமானது. ஆனால் இருந்த பொழுதும் நமக்கு உள்ளிருக்கின்ற பாவம் அதனுடைய தன்மையை பொறுத்த அளவில் அவிசுவாசியை ஆளுகிற பாவத்தின் அதே தன்மையை கொண்டிருக்கிறது. பாவம் பாவம்னா ரோமர் 7வது அதிகாரத்தில் எனக்குள் பாவம் இருப்பதை நான் பார்க்கிறேன்னு பவுல் சொன்ன பொழுது அவன் ஏன் வேறு வார்த்தையை கொடுத்திருக்க கூடாது? அப்படியே தான் அவர் இருக்கிறாரு. ஐ சீ சென் டுவெல்ஸ் இன் மீ, அது எனக்குள்ளாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பாவத்தை வேறு விதமாக பார்க்கல. அவன் கிருபையை அனுபவித்திருந்த பொழுதும், கிருபையின் தேவனை அறிந்திருந்த பொழுதும், கிருபையில் தொடர்ந்து வளர்ந்த பொழுதும், கிருபையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அளப்பரிய விதத்தில் பெற்றுக் கொண்டிருந்த பொழுதும் அவனால் தனக்கு உள்ளிருக்கின்ற பாவத்தை அதே விதமாக பார்க்க முடிகின்றது. விசுவாசிக்குள் உள்ளிருக்கும் பாவம் அந்த மூல பாவமே தான், அது கிருபையை வெறுக்கிறது. இதுதான் ரோமர் 7வது அதிகாரம் 14-25 வரையும் பவுல் அருமையா விளக்கி இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய அனுபவமாக. நம்ம பேர் இருக்கிறாங்க, அது ஒரு கிறிஸ்தவனுடைய அனுபவமாவே பார்க்கறது இல்லை, அது ஏதோ ஒரு அவிசுவாசியின் அனுபவமா பார்க்கறது. அப்படி யாராவது ஒரு கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியை அப்படி பார்த்தா இந்த உள்ளிருக்கும் பாவத்தை பத்தி ஆண்டவர் பவுலின் மூலமாக தந்திருக்கும் ஒரு அருமையான விளக்கத்தை நீங்க இழந்து போனவர்களாகிறீங்க. அந்த விளக்கம் இல்லாட்டி வேற எங்க போய் உள்ளிருக்கும் பாவத்தை பத்தி படிக்க போறீங்க? ஒரு பர்ஜஸ் சொல்லுகின்ற ஒரு பியூரிட்டன் பெரியவர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? அது நான் சொல்லுகிறேன் தமிழ்ல. பவுலுக்குள்ளாக இருந்த அந்த பாவம், அந்த கேடு, அவன் அன்னைக்கு செய்த பாவமோ அல்லது ஒரு ஹேபிட்டாக அவன் செய்து வந்த பாவமோ அல்ல, மூல பாவம் என்று எழுதி இருக்கிறார் ரோமர் 7வது வசனத்தில் அவர் சொன்னது. இதே நேரம் ஒரு பிரஸ்பிடேரியன் பிரசங்கியாக இருக்கிற ஜோயல் பீக்கி அவர்களை பத்தி என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்நாளிலே எப்பொழுதுமே அந்த மூல பாவத்தை இருந்து விடுபட்டு போவதில்லை. அது ஒரு பிளேக் மாதிரி ஒரு வியாதி. அவங்க கடைசி நாள் வரையும், அவங்க இறக்குற வரையும் அது அவர்கள் கொரோனா வைரஸ் மாதிரியே தொல்லப்படுத்திக்கிட்டு இருக்குமா? இது பீக்கி சொன்னது. உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் இல்லாட்டியும் பல பேர், இந்த பியூரிட்டன் பெரியவராகிய இறையில் வல்லுநரான ஜோன் ஓவன் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த பாவமாகிய பிரமாணம் ரொம்பவும் வலிமையானது, விசுவாசிகள் மிகவும் உயர்ந்தவர்களையும் கூட அது சும்மா விட்டுவிடாது. விசுவாசிகள் சிறப்பானவர்களையும் கூட அது சும்மா விட்டுவிடாது. அந்த மூல பாவம் அதனுடைய ஆட்சி உடைக்கப்பட்டாலும், அதனுடைய வலிமை பலவீனப்படுத்தப்பட்டாலும், அதனுடைய அடிவேர் வெட்டப்பட்டாலும், அது தொடர்ந்து வல்லமை உள்ளதாகவும் பல அநியாயங்களை செய்துவிடக்கூடியதாகவும் இருக்கிறது என்று ஜான் ஓவன் சொல்லியிருக்கிறார். அந்த ஓவன் உண்மையாகவே ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களை பத்தி அந்த மூல பாவத்தை, அதனுடைய வலிமையை தங்களில் பார்க்க முடியாதவர்கள் அதனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறார்கள். அந்த மூல பாவத்தின் வலிமையை தங்களுக்குள் பார்க்க முடியாமல் இருக்கிறவர்கள் அதனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறார்கள் என்று ஜான் ஓவன் சொல்லியிருக்கிறார். இது உண்மைதான். தேவன் தன்னுடைய மகா கிருபையினாலே பாவங்களுக்கு சிலுவையிலே முடிவு கட்டி நாம் நீதிமான்களாக பிதாவின் கண்களுக்கு முன் தெரிவதற்காக தானே தன்னுடைய நீதியின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை பெற்று தந்திருக்கிறார். அதை பரிசுத்தாவின் கிரியையின் மூலமாக நமக்கு நிகழ்ந்த அந்த மறுபிறப்பின் காரணமாக ரட்சிப்பை நாம் அடைந்து கர்த்தர்னாலே நீதிமான்களாக அவருடைய கண்களுக்கு தென்படுகிறோம் என்பது மகா பெரிய உண்மை. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. பழைய பாவம், செய்து வருகிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் தொடர்ந்து கழுவிக்கொண்டே இருக்கிறது. பாவத்தின் அடிப்படையில் அல்லாமல் கிருபையின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்பதெல்லாம் மகா பெரிய உண்மை. இதெல்லாம் இருந்த பொழுதும் கிருபையின் காரணமாக நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த கிருபையின் வாழ்க்கை, நாம் மூல பாவத்தை, அந்த உள்ளிருக்கும் பாவத்தை நமக்குள் கொண்டிருக்கிறோம். அது நம்மை தொடர்ந்தும் தொல்லைப்படுத்திக் கொண்டே வரும். அதனாலதான் என்ன சொல்லுகிறார் இங்க பேதுரு, நாம் தேவனுடைய மகா கிருபையில் நாம் உறுதியாக நிலைத்திருக்கும். அந்த கிருபையில் நம்ம உணர்த்திருக்கும். எங்க ஒரு போர் வீரன் தனக்கு கொடுக்கின்ற பொறுப்புல எல்லாம் கவனம் இல்லாம தன் கண்ணை ஒவ்வொரு நாளும் பாலிஷ் பண்ணி அதுல இருக்க வேண்டிய தோட்டாலாம் போட்டு வச்சிருக்காம சும்மா வெறுமனே ஒரு காபி டீ குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தானா, அவன் தான் பாதுகாக்க வேண்டியவர்களுக்கு அவன் பாதுகாப்பு இல்லை, தனக்கே அவன் எதிரியாகவும் மாறிவிடுவான். அதே போலத்தான் நம்ம அடைந்திருக்கின்ற கிருபையை பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடும் வல்லமையோடும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அத்தனை கிருபையின் ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து நாம் செய்ய வேண்டிய அத்தனை ஆவிக்குரிய கடமைகளையும் அன்றாடம் தொடர்ந்து செய்து நாம் தேவனுடைய கிருபையில் நிலைத்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிருபையாலே நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்த கிருபையின் வாழ்க்கை நமக்கு பொறுப்பை கொண்டு வந்திருக்கிறதுங்கிறத மறக்க கூடாது. நம்ம பேருக்கு வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அதுதான் பொறுப்பா பாக்குறான். ஆனா வேதம் அப்படி சொல்ல, ரோமர் 8:13 என்ன சொல்லுகிறது, நல்லா வாசிச்சு போறேன். நீங்க உங்க மாம்சத்தின்படி வாழ்ந்தீர்களானா நீங்கள் இறப்பீர்கள். இஃப் யூ லிவ் அக்கார்டிங் டு தி ஃப்ளஷ் யூ வில் டை. மாம்சத்தின்படி வாழ்ந்தால் நீங்கள் இறப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஆவியின் உதவியோடு உங்களுடைய மாம்சத்தின் செயல்களை, உங்களுடைய சரீரத்தின் செயல்களை நீங்கள் அழிப்பீர்களானால் நீங்கள் வாழ்வீர்கள், ஜீவிப்பீர்கள். ஆவியானவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அவருடைய கிருபைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அது எந்தவித குறையும் ஆண்டவர் நமக்கு வைக்கல. அப்படி இருந்தும் அதை பயன்படுத்தாம இருந்தா எப்படி இருக்கும்? அதை பயன்படுத்தி நம்முடைய மாம்சத்தின் செயல்களை நம்ம அழிக்கணும். பாவம் நமக்கு உள்ள இருக்கிறதுனால தான் சூரியன் போறதுக்கு முன்பு நம்முடைய கோபத்தை நம்மால தீர்த்துக்க முடியல. பாவம் நமக்கு உள்ள இருப்பதனால தான் வாய அந்த பல்லெல்லாம் இருக்கே, அதை நாக்க கட்டுப்படுத்துறதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே ஒரு எண்ணம் இல்லாம மற்றவங்களை பத்தி அசிங்கமா பேசுறது, தப்பா பேசுறது. கிறிஸ்தவனா இருந்தும் கூட இன்னும் அது கூட போயிட்டு இருதயத்தை கோளாறாக்கி கையையும் நீட்டி எழுதவும் வைக்கும். இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் ஒரு கிறிஸ்தவனால் அப்படி செய்ய முடியுமா? நிச்சயம் முடியும். அவன் தன்னை காத்து கொள்ளாமல் இருந்தால், தன்னுடைய இருதயத்தை காக்க வேண்டிய விதமாக அவன் காத்து கொள்ளாதவனாக இருந்தால் அவன் என்ன செய்யறான்? அவன் பேதுரு சொல்லுகிற மாதிரி தேவனுடைய கிருபையில் உறுதியாக நிலைத்திருக்கவில்லை, தடுமாற்றம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன் சரீர இச்சைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து கோபத்திற்கும் தேவையில்லான போலி பேச்சுக்கும் நாக்கு போகும்படியாக செய்து அவன் பாவத்திற்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார் அப்படி இருக்காது, அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்ற. அதுதான் பேதுரு இந்த அளவுக்கு கிருபையின் மகத்துவத்தை பத்தி நமக்கு எல்லாம் சொல்லி இந்த கிருபையை விட்டு போயிடாதீங்க, இந்த கிருபையில தொடர்ந்து தரித்திருங்க, நிலைத்திருங்க, ரொம்ப வல்லமையோடு அதை நீங்க காத்து கொள்ளுங்க, அதுல முன்னோக்கி போங்க. அது நம்ம முன்னோக்கி போய் வளர்ந்து ஆனந்தப்படணுமே தவிர பலவீனர்களாக இருந்து மாம்சத்தின் இச்சைகளுக்கு நம்முடைய மனதிலும் சரீரத்திலும் இடம் கொடுத்து நாம் ஆண்டவருக்கு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம வாழக்கூடாது. ஒரு வசனம் தான், அது எவ்வளவு இருக்கு தெரியுதா? நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு நம்ம எல்லாம் நம்ம பத்தி சிந்தித்து பார்ப்பதற்காக பேதருடைய இந்த வசனம் ஒரு அதிரடியா நம்ம வந்து சேர்ந்திருக்கு. நம்ம இதெல்லாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய காலம், நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலம். இந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை உங்களுக்கு பெருசா இருக்குன்னு நீங்க உங்களையே கேட்டு பார்க்க வேண்டிய காலம். நம்ம ஏன் எங்கேயோ போயிருக்க வேண்டியவங்க, இன்னும் அங்க போகாம மீட் சாப்பிட்டு வளர வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்க வேண்டியவங்க, இன்னும் குழந்தை புள்ள மாதிரி நம்ம பால் கொடுத்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டு பார்க்க வேண்டிய காலம் இது. நம்முடைய நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலம். அது மட்டும் இல்ல, உங்களை யாராவது இன்னும் அந்த கிருபைய அடைந்திருக்காவிட்டால், உங்களுடைய இருதயம் இன்னும் மாற்றம் அடைந்திருக்காவிட்டால், இயேசு கிறிஸ்துவை இன்னும் விசுவாசித்து இருக்காவிட்டால், இதெல்லாம் கிருபையின் காலங்கள். ஏன் நீங்க மனம் திரும்ப கூடாது? ஏன் உங்களுடைய இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அந்த இயேசு கிறிஸ்துவ உறுதியாக பற்றி அவரை நீங்க ஏன் விசுவாசிக்க கூடாது? நான் இலவசமாக என்னிடத்தில் வருகிறவர்களுக்கெல்லாம் அந்த ரட்சிப்பை தருகிறேன், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று அருமையாக இயேசு சொல்லி இருக்கிற பொழுது அந்த கடினப்பட்ட இருதயத்தோடு அவரை தள்ளி வைத்து நீங்க வாழ்வதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் அறியாதவர்கள் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. ஆண்டவர்கிட்ட வாங்க, இந்த இயேசு கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்க. அந்த அருமையான கிருபையின் வாழ்க்கைய நீங்க இந்த உலகத்துல சந்தோஷத்தோட தொடர்ந்து வாழலாம். இந்த இக்கட்டான காலப்பகுதியிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடையும் ஆனந்தத்தோடையும் நம்ம வாழ முடியும். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, பேதுருவின் மூலமாக அந்த வசனத்தில் எவ்வளவோ அருமையான சத்தியங்கள் பொதிந்து காணப்படுகின்றன. அதையெல்லாம் எங்களுக்கு நீர் விளக்கியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வசனத்தில் இன்னும் எத்தனையோ சத்தியங்களை கூட நாம் பார்க்க முடியும். இருந்த பொழுதும் இந்த ஓய்வு நாளிலே நீர் எம்மோடு இந்த வசனத்தின் மூலமாக பேசியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இவ்வளமையாக எங்களில் கிரியை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வசனம் வல்லமை உள்ளது, உம்முடைய வசனம் உண்மையானது, அது விடுதலையை கொடுக்கும் என்றெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த அருமையான விடுதலையை நாம் அன்றாடம் அனுபவிக்க நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்தும் கூட இந்த நாளிலே, இந்த நாளை உம்முடைய நாளாக எண்ணி பார்த்து அதை எந்த விதத்திலும் அசிங்கப்படுத்தி விடாதபடி அந்த கிருபையில் தொடர்ந்து திளைத்திருப்பதற்காக பயன்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமேன்.